అంటే గారు రంజన్ రామనాయక్ అంటున్నారు.
ත්‍රස්වාද වැළක්වීමේ තාවකාලික විධිවිධාන 58 යටතේ නියෝග ගැන කතා කිරීමේදී මුලාසරණුට මන්ත්‍රීතුමනි ආයතන තුනක් සංවිධාන තුනක් තහනම් කළා තියෙනවා. එක ජාතික තව්ෆික් ජමාත් සංවිධානය NTJ, දෙක ජමාතේ මිලාතේ ඉබ්‍රාහිම් JMI, තුන විලායත් අස් සෛලානි කියන සංවිධාන තුන තහනම් කරලා තියෙනවා. පරක්වේයෝ මේ කරපු දේ ගැන ජනතාවගේ සතුටක් තියෙනවා. අද 21 වෙනිදා ගරු මුලාසරණුරු මන්ත්‍රීතුමනි, අදට මාස දෙකක් වෙනවා ඒ මා ඛේදවාචකය වෙලා කිසිම දේශපාලන පක්ෂයකට සම්බන්ධ නැති, කිසිම ත්‍රස්තවාදී සංවිධානයකට සම්බන්ධ නැති නිරායුධ අහිංසකම ජනතාවක් 250කට 300කට ආසන ජනතාවක් ඝාතනය කරලා කෑලි කෑලියට කුඩු වෙලා මැරලා තිනවා නොකල වරදකට. අපි උදාහරණයක් විදිහට හිතුවොත් මේ මියගිය පිරිස අතර අපේ ඥාතියෙක්, අපේ අම්මා, අපේ තාත්තා, අපේ දරුවෙක්, සහෝදරෙක් හිටියානම් අපට කොච්චර වේදනාවක් වෙයිද? අප ඇහුවොත් අපේ තැනට ආදේශ වෙලා ඒ මහා ඛේදවාචකයෙන් පස්සේ මේ ඒ නැතිවුණු ජීවිතවලට සාධාරණත්වයක් යුක්තියක් ඉෂ්ට වුණාද කියලා අපි අපෙන් ඇහුවොත් අපිට කියන්න වෙන්නේ නැහැ කියන එක තමයි. ඒක ලොකු දුර්වලකමක්. ඒ ආපු බෝම්බකරුවන් සමහරු කිව්වා ඒ ආපු බෝම්බක මේ වගකීම් දනුවම් ලැබුණේ නැහැ කියලා. නමුත් මම නම් කියන්නේ එහි පූර්ණ වගකීම්ට, ඒ කියන්නේ ආපු අයට මේ ස්වභාව ධර්මයෙන්ම වගකීම ලැබුණා. එයට ප්‍රතිඵලය ලැබුණා, ආනිසංසය ලැබුණා, කුඩු වෙලා මිය ගියා. නමුත් ඒකට සම්බන්ධය ඍජුව වක්‍රාකාරව දැනගෙන ඉඳලා හෝ මේක දැනුවත් වෙලා ඉඳලා වග කිය යුතු, වග විය යුතු අය මේකට හරියට ඒ අය නීති ඉදිරියට ගෙනාවද කියන එකේ ප්‍රශ්න තාම තියෙනවා. ඒකට හොඳම උදාහරණයක් ලෙස තමයි මම හිතන්නේ මේ ආණ්ඩුව කරපු හොඳම දේ තමයි මේ ප්‍රහාරයට පස්සේ මම හිතනවා තේරිකාරක මේ සභාව. මේ තේරිකාරක සභාව ගැන විවිධ මත මේ හවුස් එකේ, මේ පාර්ලිමේන්තුවේ, මේ සභාවේ අද කතා වුණා. නමුත් බහුතර ජනතාව, මම හිතනවා බහුතර ජනතාව මේ ගැන ඉන්නේ බොහොම ට්‍රාන්ස්පරන්සි, ඒ කියන්නේ විනිවිද පේන මතයක. මේකවත් නොතිබුණා නම් මොකද වෙන්නේ? මේ දැන් අපි අනාවරණය වෙලා තියෙන රහස් ටිකත් එළියට එන්නේ නැහැ නේද? ඒ හින්දා මම හිතනවා මේ රහස් ටිකයි තව රහස් ටුයි සියලුම වග කියව යුතු, වග විය යුතු, මේ සියලු දෙනාව අනාවරණය කරගන්නට මම හිතනවා අනිකුත් යුරෝපීය රටවල තියෙන වගේ තේරිකර සභාවට තවත් බලය ලැබිලා පොදු විපක්ෂයට ආරාධනා කරනවාම ඒ අයගේ අයත් මේක ඇවිල්ලා ඉඳගෙන ප්‍රශ්න අහලා මේක නිරාකරණය කරගන්න. මම හිතනවා තේරිකාරක සභාව ඉතාම විනිවිදව මුළු බහත් ජනතාවටම පේන්න, මුළු ලෝකෙටම පේන්න කිසිම මාධ්‍ය ආවරණයක් ඒ අයට තහනමක් නැතුව ඕනම ප්‍රශ්නයක් අහන්න පුළුවන් විදිහේ වාතාවරණයක් උදා කරලා අද ගරු කතානායකතුමා සහ ඒ පාර්ශ්වයට මේ තේරිකාරක සභාව යෝජනා කළ සියලුම දෙනාට මම ප්‍රණාමය, මම මේ අවස්ථාව පුද කරනවා. ගරු මුලාසරණුරු මන්ත්‍රීතුමනි, අපි පහුගිය ටිකේ දැක්කා තේරිකාරක සභාවේ වුණු භූමිකාව. තව මෙතන ආශිව මැතිතුමත් ඉන්නවා එතන ඒ තේරිකාරක සභාවේ ක්‍රියාත්මක වෙන බොහොම හොඳින් ප්‍රශ්න අහන පුද්ගලෙක්. මම යෝජනා කරනවා මේ අවස්ථාවේ ජයම්පති වික්‍රමරත්න මහත්මයාට, ෆීල්ඩ් මාෂල් සරත් ෆොන්සේකා මහත්මයාට, ඇතුළු මේ සියලු දෙනාට, ඇයි මේ තේරිකාරක සභාවට වෙන රටවල වගේ අපි ඉදිරියට ගෙන්නපු නීති හා සාමයේ ඇමතිවරයාව, ත්‍රිවිධ හමුදා සේනාධිපතිවරයාව, අපේ ආරක්ෂක ඇමතිවරයාව, අතිගරු ජනාධිපතිතුමාව, අගමැතිතුමාව, එතකොට අර ලියුම යව්වායයි කිව්ව හිටපු ජනාධිපතිවරුන්ග, හිටපු ජනාධිපතිනියන්ග, ඒ වගේම අපිවත් ගෙන්නන්න. ඒක අපිටත් ලියුම ඇවිල්ලා තියෙනවානේ. අපිටත් ගමේ යන්න, අපිට නිවැරදි වෙන්න. ඇයි අපේ PSO අපිට ලියුම පෙන්වුවේ නැත්තේ? ඒ පීඑස්ඕ ලියුම පෙන්වුවේ නැති එක ගැන කියන්න අපේ ආරක්ෂක නිලධාරීන් අපිට මේ හරියටම ලියුම ඇවිල්ලා හතරවෙනිදා ලියුම එනවා නවවෙනිදා ලියුම එනවා සියලු මන්ත්‍රීවරුන්ට. එතකොට ඒ ලියුම 11වෙනිදා සියලු දෙනාට ලැබිලා ඉවරයි. පහුගිය ටිකේ කිව්වා මනෝ ගණේෂන් මහත්මයා කිව්වා එතුමා දවස් 10කට ඉස්සෙල්ලා මේ ප්‍රහාරය ගැන දන්නවා කියලා. ඉතින් එතුමාව ගෙන්නන්න තීරීම් කාරක ස්වභාවට ඇයි ඔබතුමා දවස් 10කට ඉස්සෙල්ලා දැනුවම් වෙලා තියෙද්දී ඇයි ජනතාව දැනුවත් කළේ නැත්තේ? අපේ හරින් මගේ හිතවත් ඇමතුමා එතුමා කිව්වා එතුමාගේ පියා කිව්වයි කියලා එතුමාව ගෙන්නන්න තීරීම් කාරක ස්වභාවට. ඇයි කිව්වේ නැත්ද දැනගෙන? රංජන් රාමනායකව ගේන තීරීම් කාරක ස්වභාවට මගේ ආරක්ෂක නිලධාරියාගේ ලියුම මගේ අතට ආවේ නැත්තේ ඇයි? මහින්ද රාජපක්ෂ මහත්තයාව ගෙන්නන්න තීරීම් කාරක ස්වභාවට. මොකද එතුමා කිව්වා එතුමාගේ පීඑස්ඕ ඒ කියන්නේ ප්‍රධාන ආරක්ෂක නිලධාරියා ලියුම සාක්කුවේ දාගෙන නුවරේ නිවාඩුවකට ගියා කියලා. මට කිව්වේ නාමල් රාජපක්ෂ මහත්තයා. ඒ ලියුම සාක්කුවේ දාගෙන ගියේ හින්දා ශිරන්ති වික්‍රමසිංහ මැතිණිය ගියා කොච්චිකඩේ පල්ලියට උදේ පූජාවට. විනාශයක් වුණා නම් මොකද වෙන්නේ? ඉතින් මම කියන්නේ මේ සියලු දෙනා ඍජුව වක්‍රාකාරව මේක නිග්ලෙක්ට් කරලා තියෙනවා. ඒකින්ද තමයි හේමසිරි ෆර්නැන්ඩෝ මහත්මයා බොහොම පැහැදිලිව කිව්වේ අපි මේ ප්‍රහාරය ගැන දැනගෙන හිටියා මෙච්චර දෙයක් වෙයි කියලා හිතුවේ නැහැ. ඒකනේ උත්තරේ. ඉතින් මං කියන්නේ ඒ සියලු දේවල් හරියට අනාවරණය කරගන්නට ජනතාවට බදු ගෙවන ජනතාවට ඒව ගැන දැනගන්න මේ සියලු දෙනා 225ම තේරීම් කාරක සභාවට ගෙන්නන්න. මේක සාමාන්‍යයෙන් ඇමරිකාවේ වගේ රටවල වුණා. මේ වගේ මහා ඛේදවාචක ගැන නෙමෙයි. ගෑනු ළමෙක් එක්ක යාළු වෙලා ඒ ගෑනු ළමයාව වයිට් හවුස් එකේ සිප වෙළඳ ගත්තා කියලා බිල් ක්ලින්ටන්ව ගෙනාවා උසාවි ඉදිරි පිටට. මොනිකා ලිවෙන්ස්කිව එයාව සිප වෙළඳ ගත්තා කියලා. ඉතින් ඒ වගේ සුළු කරුණකටත් ගෙනාවා නම් ඇමරිකාවේ හිටපු ජනාධිපතිවරයාව ඇයි අපේ රටේ මේ තියෙන යහපාලනය හරහා මේකට සම්බන්ධ සියලු දෙනා ගෙන්නන්න බැරි? ගෙන්නලා අහන්න. එතකොට ජනතාවට හරි පින්තූරයක් බලා ගන්න පුළුවන් කවුද මේක දැනගෙන හිටියේ, කවුද මේක දැනගෙන අතපසු කළේ, කවුද මේක දැනගෙන නොදැන හිටියා වගේ හිටියේ. වගකීම වගවීම මේ සියලු දෙයකටම ජනාධිපතිතුමා අගමැතිතුමා හිටපු ජනාධිපතිනිය හිටපු ජනාධිපතිතුමා. එතකොට අන්න අධිකරණ විනිසුරුවට මේ ලියුම ගිහිල්ලා ළමයිනි දැවෙද්දි ඒගොල්ලන්වත් ගෙන්නන්න. මං කියන්නේ ඒ සියලුම දෙනාව ගෙනල්ලා තේරීම් කාරක සභාව ඉදිරියේදී ප්‍රශ්න කිරීගෙනම ලක් කරන්න මුළු ජනතාවටම පේන විදිහට මාධ්‍ය හරහා. ඒක තමයි කරන්න තියෙන හොඳම වැඩේ. අපි මම වොලන්ටියර් මම මගේ ස්වේච්ඡාවෙන් තේරීම් කාරක සභාවට එනවා. ඇවිල්ලා මම කියනවා අපේ ගෙදර CCTV එක තියෙනවා මේ ලියුම එන එක ලියුම ආරක්ෂක නිලධාරීන් කියෝන එක මේ සියලු දේ තියෙනවා. මගේ ආරක්ෂක නිලධාරීන් පාස්කු සිකුරාදා මාව කොච්චිකඩේ පල්ලියට ගෙනිච්චා. පල්ලසේනේ කොච්චිකඩේ පල්ලියට. ඒ කියන්නේ පාස්කු සිකුරාදා 19 වෙනිදා. එතකොට ලියුම සාක්කුවේ. ලියුම සාක්කුවේ දාගෙන පාස්කු සිකුරාදා ගෙනිලා තියෙනවා. ඉතින් ඒ කියන්නේ අනිත් සියලු දෙනා වගේම ඒ අය පවා පිළිගත්තේ නැහැ මේ දේ සිද්ධ වෙයි කියලා. ඉතින් මම හිතනවා තේරින් කාරක සභාවට කවුරු දෝෂාරෝපණය කළත් මම ගෞරවයෙන් පොදු විපක්ෂයේ අයට ආරාධනා කරනවා කරුණා කරලා තේරින් කාරක සභාවල පුටුවල වාඩි වෙලා තමුන්ට තියෙන ප්‍රශ්න අහන්න අහලා ඒක निराකරණය කරගන්න කියන එක. ඒ වගේම කියන්න ඕනේ අද ලංකාදීප පත්තරේ මෙතන පාර්ලිමේන්තුවේ කීප දෙනෙක්ම මේ ගැන කතා කළා. ඉන්දියාවට සහ ලංකාවට පහර දෙන IS ත්‍රස්ත සැලසුමක් ඉන්දිය බුද්ධාශ්‍රය අනතුරු හංගවයි. දැන් මේ වගේම ඉන්දියානු රෝ එක ලොකේෂන් එක දේවස්ථාන කියලා සහරාන්ගේ නම 076 කියන ටෙලිෆෝන් නම්බර් එකම දීලා තිබුණා රෝ බුද්ධාශ්‍රයෙන් අපේ බුද්ධාංශවලට. ඒක කෙරුණේ නැහැ. දැන්වත් ඇස්සරලා මේ තියෙන මේ අනුතුරු ඇඟවීමෙන්වත් හරි තේරුම් අරගෙන ජනතාව බේර ගන්න කියලා ඉල්ලීම
මම කරනවා.
ඉතින් ඒ වගේම මූලාසනරුට මන්ත්‍රීතුමනි තව කීපයක් කරුණු මෙතන අනාවරණය වුණා. කිව්වා ඇමරිකානු මැදිහත්වීමක් ගැන කිව්වා අපේ හිටපු කාංචන විජේසේකර මැතිතුමා එතුමා කිව්වේ කා ගැනද දන්නේ ඇමරිකානු මැදිහත් වීම මෙතන පඩි ගෙවන්න ගන්න කෙනෙක් ඉන්නවා කිව්ව ඇමරිකාවේ ඒ වගේම ඇමරිකානු පුරවැසියෝ බොහොමයක් ඉන්නවා එංගලන්ත පුරවැසියෝ ඉන්නවාද ජනාධිපතිවරණයට ඉදිරිපත් වෙලා ඉතින් අපි දන්නේ ඇමරිකාවේ CIA පිල්ලිය දන්නේ මේ එන්න යන්නේ ඒ හින්දා ඒ ගැන දැනුවත් වෙන්න ඕනේ ජනතාව ඒ වගේම පෞගේටගේ නීතිපතියකින් බොහොම වැරදි ප්‍රකාශ නිකුත් වුණා අපේ පෞගිය අපේ ජනාධිපති කොමසෙබෙට්ටිගේ දප්පුලගේ ලිවේරා මහත්මයා එතුමාට අපි බොහොම හිතවත් අපි ගරු කරනවා එතුමා කිව්වා මිනිවන්ගොඩ සිද්ධියේ කවුරුත් අල්ලන්න විදියක් නැහැ සාක්ෂි නැහැ කියලා මම නමුත් මම එතුමාට කියන්න කැමතියි මුළු ලෝකෙම දැක්කා ඒ සිද්ධි වලට සම්බන්ධ කවුද
වෙලාව අවසානයි එතුමා
තව විනාඩියක් දෙන්න ගරු
එතුමනි
දැන් අපි දැක්කා 13 වෙනිදා රෑ ගහනවා කියලා මේ සභාවේ මුලින්ම කිව්වේ කවුද 13 වෙනිදා රෑ ප්‍රහාරයක් තියනවා කියලා කිව්වේ හිටපු ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මහත්තයාමයි එතුමා කිව්වේ 13 වෙනිදා අහනවා කියලා ඒ කොපිරයිට්ස් බුද්ධිමය දේපල අයිතිය ඉන්ටෙලෙක්චුවල් ප්‍රොපර්ටි රයිට්ස් කියන එතුමාට එතුමා තම අනාවරණය කළේ එහින්දා ඒක නෑ කියලා කියන්න කවුරුත් බෑ අද කාටවත් බොරුවක් කියන්න බෑ මොකද කියපු සේරම ඉන්ටර්නෙට් එකේ අන්තර්ජාලයේ තියෙනවා ඉතින් මම කියන්නේ ඒ සේවල් සේරම අනාවරණය කරගන්නට මම කියන්නේ තේරිකාරක සභාව වගේවා ජනාධිපති කොමිසම් වගේවා ඒව තව තවත් පීටවලා මේ ත්‍ස්තවාදී ප්‍රහාරයට ඒ කරපු වගකියුතු වගවියුතු
සියලු
ගන්න කියන වගේම නැවත ඒ වගේ දෙයක් වෙන්න දෙන්නත් එපා එහින්දා මම නැවත නැවතත් කියනවා ඒ අපරාධකාරයන් එවෙලම නැති වුණා පල්ලි වලට ඇවිල්ලා නමුත් මේක පිටුපස ඉන්න මහා මොලකරුවන් සහ ප්‍රතිපාදන ලැබුව අය තාම නිදැල්ල ඉන්නවා එහින්දා හාල් මැස්සු පමණක් අත්අඩංගුවට ගන්න නැතුව හාල් මැස්සට දරුවන් දෙන්න නැතුව තෝරු මෝරු සියල්ලම ජනතාව ඉදිරියට ගේන්න විදියට වැඩ කරන්න කියලා කියන ඉල්ලමින්
බොහොම ස්තුතියි බොහොම ස්තුතියි මන්තුමා මේ ළඟට ගරු විජිත බේරුගොඩ මන්තුමා
ගරු මුලාසනාරුවේ මන්ත්‍රීතුමනි අද දවසේ ත්‍රස්තවාදී සංවිධාන තුනක් තහනම් කිරීම පිළිබඳව ත්‍රස්තවාදය වැළැක්වීමේ පනත් කෙටුම්පත ඉදිරිපත් කරන අවස්ථාවේ ඉතා වැදගත් අදහස් කීපයක් ඉස්තර වෙලා තියෙන මේ මොහොතේ මටත් අදහස් දක්වන්න ලැබීම පිළිබඳව මා ස්තුතිවන්ත වෙනවා විශේෂයෙන්ම බොහෝ දෙනා කතා කළා මේ එක රටක් එක නීතියක් ගැන ශ්‍රී ලංකාව ගත්තම වර්ග කිලෝමීටර් 65,610ක භූමි ප්‍රමාණය තියෙන එක රටක් ඒ රටේ එක පාලනයක් තියෙන එක නීතියක් තියෙනට මේ රට කෑලි කෑලි වලට බෙදන්න ගිහිල්ලා ඇති වුණ ව්‍යසනය ගැන අපි දන්න. හැබැයි මේ ත්‍රස්තවාදීන්ගෙන් මේ රට විදහාස් කරගෙන එක රටක් විදියට එක නීතියක් ක්‍රියාත්මක කර. අපි දන්නවා අපේ රටේ ජාති ආගම් කුල පක්ෂ විවිධ බෙදීම් තියෙනවා. හැබැයි මේ රටේ මේ සියලු දෙනා සහජීවනයෙන් අවුරුදු 2500ක් තුල මුළුල්ලේ මේ රටේ ජීවත් වුණා. අදයි වරින් වර අපි දන්නවා ඉන්දියානු ආක්‍රමණ ආව බටහිර ජාතීන් ආක්‍රමණය කළා ඒ වගේම LTT ත්‍රස්තවාදී සංවිධානය මේ රටේ අවුරුදු 30ක් යුද්ධ කරා වෙනම රාජ්‍යයක් වෙනුවෙන් වර්තමාන ප්‍රවණතාවයේ තමයි ඉස්ලාම් අන්තවාදීන් කණ්ඩායමක් ත්‍රස්තවාදී ප්‍රහාරයක් පහුගිය පාස්කු ඉරිදා අප්‍රේල් 21 වෙනිදා දියත් කළා ඒකෙන් මිනිස් ජීවිත 2250ක් විතරක් නෙමෙයි මේ රටේ සාමය මේ රටේ ජාතික ආරසාවටත් ප්‍රබල පහරක් වැදුනා. මම හිතන්නේ අපිට හොඳම ආදර්ශය ගන්න පුළුවන් ඉන්දියාවේ. ඉන්දියාවේ නරේන්ද්‍ර මෝදි මැතිතුමා පහුගිය මැතිවරණයෙන් ජයග්‍රහණය කරලා ප්‍රකාශ කළා මෙන්න මේ විදිය ප්‍රකාශයක්. ඉන්දියාවේ අපි ජීවත් වෙන්නේ ඉන්දියානුවන් හැටියටයි. ඕනෑම තැනකින් පැමිණෙන සුළුතර ප්‍රජාවට ඉන්දියාවේ ජීවත් වීමට අවශ්‍ය නම් රැකියාවක් කිරීමට අවශ්‍ය නම් කාබී සිටීමට අවශ්‍ය නම් ඔවුන් ඉන්දියාවේ තිබෙන පොදු භාෂාවන ඉන්දි භාෂාව කතා කළ යුතුයි. ඒ වගේම ඉන්දියානු නීතිවලට ගරු කළ යුතුයි. ෂරියා නීතියට කැමැති මුස්ලිම් විදියට ජීවත් වීමට කැමැති අයට මම යෝජනා කරනවා එම ෂරියා නීතිය ජාතික නීති ප්‍රතිපත්ති ලෙස පිළිගත් රටකට යන්න කියලා. ඉන්දියාවේ අපිට මුස්ලිම් සුළුතරය අවශ්‍ය නැහැ. සුළුතරය වන ඔබටයි ඉන්දියාව අවශ්‍ය. වෙනස්කම් කරනවා යයි ඔවුන් කොපමණ සද්දෙන් කෑ ගැහුවත් අපි ඔවුන්ට විශේෂ වරප්‍රසාද ලබා දෙන්නේවත් ඔවුන්ගේ අවශ්‍යතාවයන්ට ගැළපෙන විදිහට නීති වෙනස් කරන්නේවත් නැහැ. අපේ සංස්කෘතියට අගෞරවන දේවල් අපි කොහෙත්ම ඉවසන්නේ නැහැ. රටක් විදිහට නොනසී පවතින නම් ඇමරිකාවේ, එංගලන්තයේ, හෝලන්ඩ් සහ ප්‍රංශයේ ඇති වූ බෝම්බ පිපිරීම් වලින් අපි පාඩම් ඉගෙන ගත යුතුයි. මුස්ලිම්වරු ඒ රටවල් ආක්‍රමණය කරමින් පවතිනවා. නමුත් ඔවුන්ට කවදාකවත් ඉන්දියාව අත්පත් කර ගැනීමට ඉඩක් ලැබෙන්නේ නැහැ. ඉන්දියානු චාරිත්‍ර සහ සම්ප්‍රදායන් හේනු ශරියා නීති වැනි පහත් නීතිවලට හෝ මුස්ලිම්වරුන්ට අනුකූලව සකස් කරන්නේ නැහැ.
අරමන්තුමා විනාඩියක් තියෙනවා තමයි.
එතෙන් මෙන්න මේ වගේ ප්‍රකාශයක් ඉන්දියාවේ අගමැතිතුමා ඉදිරිපත් කරනවා. එනිසා අපි විශ්වාස කරනවා මේ රටේ මේ ජාතීන් තුනම සහෝදරත්වයෙන් සහජීවනයෙන් ජීවත් වෙනවා. ඒ නිසා වෙන වෙනම නීති ගෙනල්ලා තමන්ගේ අනන්‍යතාවය තහවුරු කරගෙන ජාතික ආරක්ෂාවට, ජාතික සමගිදීවට සංහිඳියාවට තර්ජනයක් වෙන විදිහට කටයුතු කරනවා නම් ඒ විදිහට අපිට රටක් පවතින්න බෑ. කල්පවත්නා තිරසාර සාමයක් වෙනුවෙන් මුළු රටම එකම නීතියක් යටතේ වැඩ කරන්න ඕනි කියන කාරණේ මම සිහිපත් කරනවා. ගරු කාර්යක සභා මන්ත්‍රීතුමනි, මට තව විනාඩි දෙකක් දෙන්න. මගේ කතාව අවසන් කරන්න තියන්නේ.
සමාවෙන්න මන්තුමා, වෙලාවක් නැහැ මෙතන ඉවෙන් කරන්න.
ඒ නිසා
කලින්ම තිලිමු දුන්නා.
මට අවසන් කරන්න දෙන්න නේ විනාඩියක්. ඒ නිසා විශේෂයෙන්ම මේ ආණ්ඩුවේ මන්ත්‍රීවරයෙක් මකෝ මේක කොන්දපණ නැති ආණ්ඩුවක් කියලා. ඉතින් අපිටත් පේන්නේ, එතුමා අද දැක්කට අපිට නම් පේන්නේ මේ කොන්දපණ නැති ආණ්ඩුවක් කියලා 2015 අවුරුද්දේ. මේ රටේ ජාතික මුදල්, ජාතික සම්පත් විනාශ කරපු, ඒ වගේම ජාතික සම්පත් කුණුකොල්ලේට විකුණපු, අක්‍රමිකතා දූෂණය සිද්ධ කරපු, මේ රටේ දුප්පත්කම, විරකියාව, මන්දපෝෂණය ඉහළ මට්ටමට ගෙනාපු මේ ආණ්ඩුව ඉතා ඉක්මනින් ගෙදර යා යුතුයි කියන පණිවිඩය මේ මොහොතේ ලබලා දෙනවා. බොහොම ස්තුතියි.
කතා අවසන්. බොහොම ස්තුතියි. අරතදාහ ගෞරව රිෂාඩ් බදීදී නමචලවක.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, உயிர்த்த ஞாயிறு தினத்திலே நடந்த படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் இந்த நாட்டிலே இருக்கின்ற அதி உச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த துன்பத்திலே காயப்பட்டிருக்கின்றவர்கள் மிக விரைவிலே குணமடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். எனவே இந்த பயங்கரவாதம் இலங்கையிலே உள்புகுந்து இந்த நாட்டிலே 2 மாதங்களாக இனங்களுக்கிடையிலே பாரிய பிரச்சனையையும் துன்பத்தையும், இந்த நாட்டின் பொருளாதாரம், சுற்றுலாத்துறை, இந்த நாட்டு மக்களுடைய இயல்பு வாழ்வு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இனி ஒரு காலத்திலும் இவ்வாறான ஒரு படுகொலை, இவ்வாறான ஒரு பயங்கரவாத தாக்குதல் இந்த நாட்டிலே வந்துவிடக்கூடாது என்று நான் பிரார்த்திக்கின்றேன். அதற்காக இந்த நாட்டிலே உள்ள மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அதேபோல சிவில் அமைப்புகள், சாதாரண பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து இது நமது நாடு, நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம் என்ற அடிப்படையிலே பிரிவினைக்கப்பால் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் நான் அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன். இந்த பயங்கரவாத தாக்குதலோடு சாதாரண அப்பாவி முஸ்லிம்களை, சாதாரண அப்பாவி மக்களையும் சம்பந்தப்படுத்தி அவர்களுடைய உள்ளங்களை உடைத்து இந்த நாட்டிலே அவர்கள் அத்தனை பேரையும் பயங்கரவாதி போல காட்டுவதற்கு சிலர் முனைகிறார்கள். அற்ப அரசியலுக்காக, சுயநல அரசியலுக்காக தங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இனவாத விஷத்தை இந்த நாட்டிலே கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் சாதாரண செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் ஊடகங்களிலே அவர்கள் வந்து சில அரசியல்வாதிகள், சில மத தலைவர்கள் மிக மோசமான நச்சு வார்த்தைகளை, விஷத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக பயங்கரவாதத்தை இந்த நாட்டிலே உள்நுழைந்த பொழுது இந்த பயங்கரவாதத்தை பற்றி அச்சு நூறாக உலமா சபை, சில அரசியல்வாதிகள், சில அமைப்புகள் இந்த பாதுகாப்பு தரப்புக்கு சொல்லியும் அவர்களை கட்டுப்படுத்தாமல் இந்த படுகொலை இந்த நாட்டில் நடந்து அப்பாவி 250 எங்களுடைய நாட்டு பிரஜைகளுடைய உயிரை, கத்தோலிக்க சௌருடைய உயிரை, வெளிநாட்டு பிரஜைகளுடைய உயிரை பலியெடுக்கும் வரை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த கொலையை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த கொலைக்கு உந்துதுணையாக இருந்தவர்கள், பணம் கொடுத்தவர்களோ அல்லது அதற்கு பக்கபலமாக இருந்தவர்களோ, அவர்கள் யாராக இருந்தாலும் என்ன தராதரம் பார்க்காமல் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த கொலையோடு வேதனையில் இருக்கின்ற மக்களை, கத்தோலிக்க சமுதாயத்தை இன்னும் அவர்களுடைய வேதனை இன்னும் மாறாமல் இருக்கின்ற பொழுது ஒரு சிலர் தங்களுடைய அற்ப சொற்ப லாபங்களுக்காக இந்த நாட்டிலே முஸ்லிம் சிங்கள கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று 2009 பயங்கரவாதம் முடிந்த நாளிலிருந்து செய்து கொண்டு வந்திருந்த அந்த சதி இன்று அவர்களுக்கு இன்று பாதை திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய அந்த லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்கள். அப்பாவி மக்களுடைய உயிர் போயிருக்கிறது. எங்களுடைய லன்சா அவர்கள் சொன்னார், இன்னும் அங்கு கொடிகள் கட்டப்பட்டு காயப்பட்டவர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். சில வீடுகளிலே ஆட்கள் பலரை இழந்து தவிக்கின்ற அந்த வேதனையிலே இந்த சமூகம் இருக்கின்ற பொழுது ஒரு சில அரசியல்வாதிகளும் ஒரு சில மதகுருமாரும் இந்த நாட்டிலே சட்டத்தை கையிலே எடுத்துக்கொண்டு தாங்கள் சண்டியர்கள் போல, தாங்கள் தான் ஆட்சியாளர்கள் போல, தாங்கள் தான் போலீசார் போல, தாங்கள் தான் பாதுகாப்பு தரப்பு போல, தாங்கள் தான் நீதிபதி போல என்று அவசர கால சட்டம் என்று ஒன்று இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த அவசர கால சட்டம் இல்லாதது போல இன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே நாங்கள் மிக தாழ்மையாக வேண்டுகோள் இருக்கிறோம். இந்த உயர் சபையிலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற பௌத்த சமூகத்திலே அதே போல இந்து கத்தோலிக்க இஸ்லாமிய சமூகம் எல்லா மத தலைவர்களும் ஒன்றுபட்டு, அரசியல் தலைவர்கள் ஒன்றுபட்டு, சமூக தலைவர்கள் ஒன்றுபட்டு இந்த ISIS உலக பயங்கரவாதம் இந்த நாட்டிலே துடைத்தெறியப்படுவதற்கும் இந்த ISIS பயங்கரவாதம் உள்ளே வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள், இந்த ISIS பயங்கரவாதத்தை யார் இங்கு செய்தார்கள், அவர்களுக்கு யார் உதவி செய்தார்கள், அத்தனை பேரையும் கண்டுபிடித்து அதிஉச்ச தண்டனையை வழங்குங்கள். இனிமேல் இந்த நாட்டுக்குள் இந்த பயங்கரவாதம் ஊடுருவிடாமல் இருப்பதற்கு ஆக்கப்பூர்வமான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுங்கள் என்று இந்த உயர் சபையிலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல இன்று கல்முனையிலே உங்களுக்கு தெரியும், ஒரு அவசர சட்ட நிலையிலும் ஒரு மதகுரு இன்று உண்ணாவிரதம் இருக்கிறார். அதற்கு சமாந்தரமாக முஸ்லிம் சகோதரர்களும் இன்று சத்தியாகிரகம் இருக்கிறார்கள். நான் வேதனைப்படுகிறேன். சம்பந்தன் ஐயாவும் ரவுப் ஹக்கீம் அவர்களும் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம், கோடீஸ்வரன் எம்பியும் ஹரீஸ் எம்பியும் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம், இன்று இந்த அவசர கால சட்ட நிலையை பயன்படுத்திக் கொண்டு ஒரு மதகுரு உண்ணாவிரதம் இருக்க, இன்னொரு மதகுரு இதை தீர்த்து வைக்க அங்கே செல்லுகிற, இன்று அங்கே 100 அடிக்கு அருகிலே முஸ்லிம்களும் தமிழ் சமூகமும் இரண்டு தரப்பாக பிரிந்து நின்று ஆளுக்கொருவரை விமர்சித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது நான் வேதனைப்படுகிறேன். இரண்டு சமுதாயத்திடமும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இரண்டு அரசியல் பிரதிநிதிகளிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். அந்த மத தலைவர்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அங்கே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அத்தனை பேருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். தயவு செய்து இரு தரப்பும் இந்த சத்தியாகிரகத்தை கைவிட்டு விட்டு இரண்டு தரப்பிலும் உள்ள கல்விமான்கள் புத்திஜீவிகள் அமர்ந்து, ஆளுக்கு 5 பேர் அமர்ந்து இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு ஒன்றுபடுங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இதை கொண்டு போய் இன்னொருவரிடத்திலே கொடுத்து இதற்கு தீர்வு தேட நீங்கள் முனைகின்ற, இந்த பிரச்சனையை தீர்க்க நீங்கள் முனைகின்ற விதம் இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே பாரிய கஷ்டங்களை துன்பங்களை சிறுபான்மை சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல இங்கு ஒரு மதகுரு என்று அல் குர்ஆனை மிக மோசமாக விமர்சிக்கிறார். அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதாம், அதாவது மற்ற மதத்தினரை கொல்லுங்கள் கொலை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டதாக இங்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு மதகுரு பேசிச் சென்றதாக நான் அறிகிறேன். நான் இல்லாத பொழுது பேசியிருக்கிறார். எனவே இந்த நாட்டிலே பல சமூகங்கள் ஒன்றிருந்து வாழ்கின்றோம். நமது நாட்டிலே பௌத்த இந்து கத்தோலிக்க இஸ்லாமிய மக்கள் பாரம்பரியமாக நாங்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்த ஒரு சமூகம், ஒரு குடும்பமாக வாழ்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் அன்னை காலமாக இந்த கொலை சம்பவம் இன்னும் எங்களுடைய வேதனை, நாங்கள் அந்த வேதனையின் விளிம்பில் இருக்கிறோம். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவன் நான். அதனால் அன்று அந்த உயிர்கள் அழிந்த பொழுது அந்த தாய்மார்கள் கத்திய காட்சிகள், தாய்மாரை இழந்த பெற்றோர்கள், தாய்மார்களை பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள் இருந்த காட்சிகளைக் கண்டு நான் இன்னும் அந்த வேதனையில் இருக்கிறேன். என்னுடைய சொந்த உறவுகள் 3 பேர் இந்த சம்பவத்திலே உயிரை பலி கொடுத்திருக்கிறார்கள். அந்த 3 குடும்பமும் படுகின்ற வேதனையைப் போலதான் 250 உயிர்களையும் பலி கொடுத்த குடும்பங்கள் படுவார்கள் என்ற அந்த வேதனை எனக்கு புரிகிறது. எனவே இந்த அந்த கொலையோடு சாதாரண அத்தனை முஸ்லிம்களையும் அல்லது முஸ்லிம்களுடைய வியாபாரத்தை, முஸ்லிம்களுடைய மத கடமைகளை, அல்லது முஸ்லிம்களுடைய நடை உடை பாவனையை, முஸ்லிம்களுடைய செயல்பாட்டை, இந்த நாட்டுக்கு முஸ்லிம் சமூகம் செய்த தியாகங்களை எல்லாவற்றையும் மறந்து நீங்கள் எல்லாவற்றையும் விமர்சிக்காதீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். எனவே இந்த அடுத்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது அடுத்த ஆட்சி கதிரையில் அமர வேண்டும் என்பதற்காக, அது இந்த தரப்பாக இருக்கலாம் அல்லது அந்த தரப்பாக இருக்கலாம், எந்த தரப்பாக இருந்தாலும் இந்த மனித உயிரை பலியாக்கி பலியாகி துன்பத்தில் இருக்கின்ற அந்த மக்களுடைய துன்பத்தை வைத்து அரசியல் செய்ய முனைவீர்களாக இருந்தால் இறைவனுடைய தண்டனையும் சாபமும் அந்த தலைமைகளுக்கு வந்து சேரும் என்பதை இந்த உயர் சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனவே இந்த அல் குர்ஆனை பற்றி விமர்சிக்கிறார்கள். இந்த புனித அல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதியதல்ல, அல்லது அவர்களுடைய கற்பனையில் வந்ததல்ல, இது எங்களுடைய ரப்பு அல்லாஹ் அவர்களுக்கு தூதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக இந்த அல் குர்ஆனை இறக்கினான். 23 வருடங்கள் இந்த அல் குர்ஆன் கட்டம் கட்டமாக இறக்கப்பட்டது. 6666 ஆயத்துக்கள் அங்கே இருக்கிறது. அந்த 6666 ஆயத்துக்களும் நல்லதை, மற்ற மதத்தவர்களை மதிப்பதை, மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்வதை, மற்ற மதத்தவர்களுக்கு மத தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை, மற்றவர்களுக்கு உதவுவதை, மற்றவருடைய உயிரை பாதுகாப்பதை, மற்றவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் நாங்களும் பக்கபலமாக இருந்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை எல்லா விஷயத்தையும் நல்லதையே சொல்லுகிறது. யுத்த காலத்திலே அன்று யுத்த காலங்கள் நடந்த பொழுது 30 ஆயத்துக்கள் யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், யுத்த காலத்திலே எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்த சஹாபாக்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த 30 ஆயத்துக்கள் சொல்லுகிறது. அந்த 30 ஆயத்துக்களை வைத்துக் கொண்டு உங்களுக்கு தெரியும், பர்மாவிலே அங்கு ஒரு இனவாதத்தை கக்கிய அசின் என்கின்ற மதகுரு அவர்கள் இலங்கை வந்த பொழுது அந்த 30 ஆயத்துக்களுக்கு பிழையான விளக்கத்தை கொடுத்தார். அகில இலங்கை உலமா ஜம்மியத் உலமா சபை இந்த 30 ஆயத்துக்களுடைய உண்மையான தெளிவை சொல்லி இருக்கிறது. இன்டர்நெட்டிலே இந்த இஸ்லாத்துக்கு எதிராக எத்தனையோ கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 30 ஆயத்துக்களை பற்றி பிழையான கருத்துக்கள், அர்த்தங்கள் இன்டர்நெட்டிலே இருக்கிறது. எனவே அதை வைத்துக் கொண்டு, அதை படித்துக் கொண்டு இந்த பாராளுமன்றத்திலே, இந்த நாட்டிலே இந்த மோசமான ஒரு ISIS தாக்கல் நடந்த பிறகு இந்த 2 மாத காலத்துக்குள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற 1.9 பில்லியன் மக்கள், அதாவது பின்பற்றுகின்ற, ஏற்றுக்கொண்டிருக்கின்ற புனித அல் குர்ஆனை மோசமாக பேசுகிறார்கள். எனவே அதை தயவு செய்து நிறுத்துங்கள் என்று மிக அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். மிக மனதை உறுத்தக்கூடிய விடயம், சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஓரிரு சமூக தலைவர்களும் இவ்வாறு செய்வதுதான். சமூக செய்வது வேதனை தருகிறது. சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் சகவாழ்வை பற்றி மக்களுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் என்று அதற்கு மாறாக இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். ஒரு சில மதகுருமார்களுடைய பேச்சுக்கள் மிகவும் எங்களை வேதனைப்படுத்துகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய மத நூலை பிறர் குற்றம் சாட்டும் போது அதை பொருந்திக் கொள்ள மாட்டான். பௌத்தர்களின் அடிப்படை நூலான திரிபிட்டகையா விமர்சிக்கப்பட்டால் பௌத்தர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை நூலான பைபிள் விமர்சிக்கப்பட்டால் கிறிஸ்தவர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். இந்துக்களின் அடிப்படை நூலான வேதங்கள் விமர்சிக்கப்பட்டால் இந்துக்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். அதே போன்றுதான் முஸ்லிம்களுக்கு தங்களுடைய வேத நூலாகிய அல் குர்ஆன் விமர்சிக்கப்படுகின்ற பொழுது சகித்துக் கொள்ள முடியாது என்பதை உயர் சபையிலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அவநிலையிலே புதுப்பிலிமையை உடைத்த பொழுது அந்த புதுப்பிலிமையை உடைத்தவர்களை காட்டிக் கொடுத்தவர் இஸ்லாமிய சகோதரர் கபீர் ஹசீம் அமைச்சருடைய இணைப்பு செயலாளர். இந்த புதுப்பிலிமையை அதாவது உடைத்தது தவறு, அவருக்கு உரிய உச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அமைச்சரவையில் இருந்த நானும் ஏனைய இஸ்லாமிய அமைச்சர்களும் அமைச்சரவையிலும் இந்த பாராளுமன்றத்திலும் பேசியிருக்கிறோம். இந்த நாட்டிலே எந்த மதத்தையும் அடிப்பதற்கு உடைப்பதற்கு அல்லது மத அதாவது அவர்களுடைய மதத்தை இம்சிப்பதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. அவ்வாறு யாராவது செய்வார்களாக இருந்தால் அவர்கள் இஸ்லாமிய பெயரை வைத்திருந்தாலும் அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல. அதனால் தான் ISIS தாக்குதலை செய்து அப்பாவி உயிர்களை பலி எடுத்த அந்த 250 அப்பாவிகளுடைய உயிரையும் பலி எடுத்த அந்த பயங்கரவாதிகள் முஸ்லிம் பெயரை வைத்திருந்த பொழுது அவர்களுடைய உயிர் போன உடம்பை கொண்டு வந்த பொழுது எங்களுடைய அதாவது ஜனாசா அடக்குகின்ற எங்களுடைய மையத்தை அடக்குகின்ற அந்த மையவாடிகளிலே நாங்கள் அவர்களுடைய உயிரை புதைப்பதற்கு உடலை புதைப்பதற்கு அனுமதிக்கவில்லை. ஏன்? இவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல. இஸ்லாமிய பெயரை வைத்திருந்தாலும் இஸ்லாத்துக்கு மாறான மூற்று முழுதான மாறான செயலை செய்தார்கள் என்பதற்காக நாங்கள் அவர்களுடைய உடலை உள்ள எங்களுடைய இஸ்லாமிய உடல் புதைக்கப்படுகின்ற அந்த மையத்துவாரிகளை நாங்கள் புதைக்க இடம் கொடுக்கவில்லை என்பதை கௌரவ உறுப்பினர்களுக்கு சொல்லி வைக்க
விரும்புகின்றேன்.
நான் அன்பான இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கௌரவ உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அன்பாக நான் சொல்லுகிறேன், எங்களுடைய ஜம்மியத்துல் உலமா அவர்கள் இந்த 30 ஆயத்துக்களும் இஸ்லாத்திலே யுத்த காலத்தில் இறக்கப்பட்ட 30 ஆயத்துக்களை அந்த ஆயத்துக்களுக்கான உண்மையான தெளிவான இஸ்லாமிய விளக்கத்தை அன்று இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட பொழுது உரிய விளக்கம் உயரிய அந்த விளக்கத்தோடு இந்த நூலை நான் இந்த ஹன்சாட்டிலே சேர்த்துக் கொள்ளுமாறு உங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இங்கு நேரம் போதாத காரணத்தினால் என்னுடைய பேச்சோடு இதை சேர்த்துக் கொள்ளுங்கள். இதிலே தெளிவான விளக்கம் இருக்கிறது. இதை தயவு செய்து 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாருங்கள். இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான அர்த்தம். இதை வைத்துவிட்டு இன்டர்நெட்டிலோ அல்லது பிழையானவர்கள் தருகின்ற அர்த்தத்தை பார்த்து இஸ்லாத்தையும் குரானையும் விமர்சிக்காதீர்கள் என்று மிக தாழ்மையாகவும் அன்பாகவும் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எனவே பிரச்சண்டத்தை பிரவர்த்தனேகரண இஸ்லாமிய மூலாச என்ற தலைப்பிலே 30 ஆயத்துக்களும் அதற்கு தெளிவான விளக்கம் சிங்கள மொழியில் இருக்கின்றது. அதை ஹன்சாட்டிலே இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் கௌரவ தலைவர் அவர்களே டாக்டர் சாபி சம்பந்தமாக பேசுகிறார்கள். டாக்டர் சாபி தவறு செய்திருந்தால் நிச்சயமாக அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த கருத்தும் கிடையாது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவரை கைது செய்கிறார்கள், நிதி குற்றம் விளைத்திருக்கிறார் என்று கைது செய்கிறார்கள். பிறகு ஊடகங்களிலே சொல்லுகிறார்கள், வாருங்கள் இவர் ஆபரேஷன் பண்ணுகின்ற பொழுது தவறு செய்திருந்தால் முறையீடு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாட்டிலே எப்பொழுதாவது ஒரு வைத்தியருக்கு எதிராக நிதி குற்றம் விளைத்தார் என்று கைது செய்து அவருக்கு வைத்தியம் செய்ததிலே தவறு இருந்தால் வந்து சொல்லுங்கள் என்று சொன்ன வரலாறு இருக்கிறதா? ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய நேரத்திலே பேச வேண்டாம். எனவே அது மாத்திரமல்ல, அந்த வகையிலே நான் ஒன்றை சொல்ல வேண்டும். தனியாக ஆபரேஷன் செய்ய முடியாது. 12 பேர் இந்த ஆபரேஷன் ஒன்றை செய்கின்ற பொழுது கட்டாயம் ஒரு VOG இருக்க வேண்டும், ஒரு சர்ஜன் இருக்க வேண்டும், ரெண்டு அசிஸ்டன்ட் சர்ஜன் இருக்க வேண்டும், ஒரு பேபி டாக்டர் இருக்க வேண்டும், ஒரு அனஸ்தட்டிக் இருக்க வேண்டும், ரெண்டு நர்சஸ் இருக்க வேண்டும், ரெண்டு மேல் அட்டெண்டன்ட் இருக்க வேண்டும், ரெண்டு அல்லது மூன்று ஃபீமேல் அட்டெண்டன்ட் இருக்க வேண்டும். பவர்ஃபுல்லான பிரில்லியன் லைட் இருக்கிறது. எனவே இந்த இருக்கின்ற பொழுது இதை ஒரு நபர் 8000 பேருக்கு இவ்வாறான பிழையை செய்தார் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் தவறு செய்திருந்தால் தண்டியுங்கள். ஆனால் ஊடகங்களிலே வந்து அவர் ஒரு முஸ்லீம் என்பதற்காக, ஒரு முஸ்லீம் வைத்தியர் என்பதற்காக முழு முஸ்லீம் வைத்திய சமுதாயத்தையும் கேவலப்படுத்தாதீர்கள். வைத்தியசாலைக்குள்ளே தொப்பி போட்டுக்கொண்டோ அல்லது முஸ்லீம் அடையாளத்தோ ஒருவர் வேலை செய்ய முடியாத, வைத்தியசாலைக்கு போக முடியாத ஒரு வைத்தியர் உள்ளே செல்லுகின்ற பொழுது மன வேதனையோடு செல்லுகின்ற ஒரு துப்பாக்கி இந்த நாட்டில் ஏற்படுத்தி விட்டார்கள். எனவே தயவு செய்து வேண்டுகோள் விடுக்கின்றேன், டாக்டர் சாபி தவறு செய்தால் தண்டியுங்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் அவரை மிக மோசமாக ஒரு முஸ்லிம் என்பதற்காக வீணாக விமர்சித்து முழு முஸ்லிம் சமுதாயத்தை துன்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று அன்பாக வேண்டுகோள் விடு.
நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே.
ஹலோ,
போகுது.
පොයින්ට් ඔෆ් ඕඩර් එක දෙන්න.
මයින්ඩ් මයිකේ දීලා තියෙනවා ඔතමයි පොයින්ට් ඔෆ්
ඕඩර්. දරු ඇමතුමනි මම ආන්නේ තමුන්නාන්සේ එක ප්‍රශ්නයයි.
පොයින්ට් ඔෆ් ඕඩර් නෙමෙයි.
පොඩකින් පොඩකින්
පොයින්ට් ඔෆ් ඕඩර් කියන්නේ.
දරු ඇමතුමා
පොයින්ට් ඔෆ් ඕඩර්
ඔය වෛද්‍යවරයාගේ විද්‍යාත්මක ප්‍රශ්න ගැන අපිට ප්‍රශ්නයක් නැහැ.
පොයින්ට් ඔෆ් ඕඩර් නැහැ මන්තුමා. ගරු මන්තුමා පොයින්ට් ඔෆ් ඕඩර් නැහැ
ඒක. අත්තිම දුන්න එක ගැන.
ගරු
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්.
ගෞරව මස්තාන් උරුපිනවර්ගලේ.
ஒரு சில அடிப்படைவாதிகளின் மிருகத்தனமான செயலினால் அதிகமான அப்பாவி முஸ்லிம் மக்கள் அச்சத்துடனும் வெட்கத்துடனும் தொடர்ந்து மாதங்களாக தமது இருப்பிடங்களிலும் என்ன நேரம் போகுது நீங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறதுக்கு என்ன நேரத்தை உதவி கொடுத்துக்கிட்டு
இருக்கிறீங்க
இருப்பிடங்களிலும் வேலை தலங்களிலும் சொல்லனா துறையங்களை அனுபவித்து வருகின்றனர் என்பதனை இச்சபையில் உள்ள கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் நன்கறிவார். ஏப்ரல் 21 சம்பவத்தை இலங்கை வாழ் முஸ்லிம்களில் பெரும்பாலானோர் அங்கீகரிக்கவில்லை என்பதனை இந்நாடே அறிந்துள்ள அதே வேளை சில ஊடகங்களும் அரசியல் பிரமுகர்களும் மத குருமார்களும் தொடர்ச்சியாக இன முரண்பாட்டினை வளர்க்கும் பிரசாரங்களில் ஈடுபட்டு வருவது பெரும் வேதனை தரும் செயல்பாடாகும். கௌரவ உறுப்பினர்களே, அவசரகால சட்டத்தை அமுல்படுத்தி மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அரசு செயல்படுவது ஒரு ஜனநாயக நாட்டிற்கு சிறந்த செயல்பாடாக கருத முடியாது. இந்த அரசு இவ்வாறான அவசரகால சட்டத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவு காலத்திற்கு ஆட்சி நடாத்த உத்தேசித்துள்ளது என்பதனை மக்கள் ஆச்சரியத்துடனும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றனர். மக்கள் மனங்களில் உள்ள அச்சத்தை போக்க முறையான எந்த ஒரு செயல்திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது ஒரு வினாவாகத்தான் இருக்கின்றது. உயிரிய இச்சபையில் ஆவலுடன் இதற்குரிய ஒரு பதிலை எதிர்பார்க்கின்றேன். குண்டு வெடித்து அதன் பிரதான அங்கத்தவர்கள் இறந்து மற்றவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள பின்னராவது சில அதாவது தற்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கும் இந்த மூன்று அமைப்புகளை தடை செய்வதை வரவேற்கின்றேன். இதேபோல் தொடர்ச்சியாக 2012 இந்த நாட்டில் இனக்கலவரத்தை தோற்றுவித்து முஸ்லிம்களை தீவிரவாதத்தினுள் திணித்து சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுக்கு இலங்கையில் ஊடுருவ செய்வதில் தீவிரமாக இயங்கி வரும் பல இனவாத அமைப்புகள் இன்னும் அரசு அனுசரணையுடன் இயங்கி வருவது கவலைக்கிடமான விடயமாகும். ஏன் இந்த அமைப்புகளை தடை செய்வதில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. இன மத வேறுபாடின்றி அனைத்து வகையான தீவிரவாத அமைப்புகளும் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதை இங்கு கூறிக்கொள்கின்றேன். ஒரு சமூகத்தையோ அல்லது மதங்களையோ இலக்காக கொண்டு விஷம பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கூட தடை செய்யப்படல் வேண்டும். முஸ்லிம்கள் மீது நீண்ட காலமாக வெறுப்புணர்வை தூண்டி அமைதியற்ற சூழலை உருவாக்கி கொண்டிருந்த கடும் போக்குவாதிகளுக்கு சிறந்த சந்தர்ப்பம் வாய்த்தமையினால் பயங்கரவாத செயல்பாட்டோடு சம்பந்தமில்லாத குற்றச்சாட்டுகளை அப்பாவி மக்கள் மீது சுமத்தி இந்நாட்டில் மீண்டும் ஒரு இனக்கலவரத்தினை உருவாக்க தருணம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மிகவும் மனவேதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலைமை எமது நாட்டில் சுபிட்சத்துக்கும் பெரும் சவாலாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. தீவிரவாதத்தால் முறியடிக்கலாம் என்ற பாதகமான செயல்பாடு இன்று எமது நாட்டில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. சென்ற ஏப்ரல் 21 இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலின் பின் அநேகமான அப்பாவிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிகின்றோம். முறையான ஆதாரமற்ற நிரபராதிகளை விசாரணை செய்து அவர்களை விடுதலை செய்ய ஆவணம் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஒரு குறித்த இனத்தை இலக்கு வைத்து தற்பொழுது பிரயோகிக்கப்படுகிறது என்பது மிகவும் மனவேதனைக்குரியது. இவ்வாறு அரபு புத்தகங்கள் காகிதங்கள் சீடிகள் என சிறிய சிறிய காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டு தற்பொழுதும் 500 அதிகமானோர் விடுதலை செய்யப்படாமல் உள்ளார்கள். மிகவும் கவலைக்குரிய விஷயமாக
சமர்ப்பிக்கலாம் சபைக்கு சமர்ப்பிக்கலாம்.
அதுபோக என்றால் எனக்கு 7 இருந்தது அதுவும் இன்னும் குறைக்கும் பொழுது எங்களுக்கு கடைசி நேரம் ஒவ்வொரு முறையும் எனக்கு இதுதான் எனக்கு இன்று அங்கஜன் அவர்களோடு 6
தொடர்பாக நீங்கள் முறையிடலாம். ஆனால் இப்போதைக்கு நேரம் முடிவடைந்திருக்கிறது.
இவ்வாறான நிலைகள்ல வந்து உரிய அதாவது தொடர்ச்சியாக சட்டம் என்பது நாட்டில் ஒரு சட்டம் என்பது எல்லாத்துக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். இங்கு அது அல்ல. இங்கு ஒரு சமூகத்துக்காக மற்றும் இந்த பயங்கரவாத சட்டம் பாவிக்கப்படுவது
என்பது நேரம் மட்டுப்படுத்தப்பட்டாலும் எல்லாருக்கும் குறைக்கப்பட்டிருக்கிறது.
என்னுடைய பேச்சு இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்ததாக கௌரவ உறுப்பினர் அண்ணாமலை நடேச சிவசக்தி அவர்கள், அதற்கு முன்பதாக தலைமை ஆசனத்துக்கு கௌரவ முஜிபுர் ரஹ்மான் அவர்கள்.
தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, என்னுடைய நேரம் குறுகிய நேரமாக இருக்கிறபடியினால் நான் நேற்று மகேசின் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தேன். அந்த சிறைச்சாலையிலே அரசியல் கைதிகள் எதிர்நோக்குகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இங்கே நான் சபையினுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருந்தால் நேரம் பற்றாக்குறை காரணமாக என்னுடைய இந்த அவர்களுடைய பிரச்சனைகளை கன்சார்ட்லே பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக தற்சமயம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தரம் உயர்த்துவது தொடர்பான உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒரு மிக மோசமான ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் விரைந்து அந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உண்மையிலே அங்கே ஒரு மொழி பேசுகின்ற இரண்டு சமூகங்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேச செயலகம் தரம் உயர்த்துவதிலே இவ்வளவு பிரச்சனையாக இருக்குமாக இருந்தால் எதிர்காலத்திலே தமிழர்களும் முஸ்லீம்களும் எப்படி நாங்கள் ஒற்றுமையாக வாழ முடியும் என்ற கேள்வி இங்கே எழுகின்றது. ஆகவே இறுதியாக நடந்த மாகாண சபை தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு 11 ஆசனங்களை வைத்துக் கொண்டு 7 ஆசனங்களோடு இருந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களை முதலமைச்சர் ஆக்கினார்கள். ஆனால் அந்த நல்லிணக்கம் கூட இந்த கல்முனை பிரதேச செயலகம் தரம் உயர்த்துவதிலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதே நேரத்திலே உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் கூறுகின்ற காரணங்களானது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு மாந்தை கிழக்கு பிரதேச செயலகம் 6000 பேரை கொண்டு ஒரு மக்களை கொண்ட இடம் பிரதேச செயலகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வெளியோயா பிரதேச செயலகம் என்ன அடிப்படையில் பிரதேச செயலகமாக மாற்றியிருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கம் இரண்டு சமூகங்களையும் முரண்பாட்டை தோற்றுவிக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்காமல் கல்முனை பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இன்றைய தினம் பயங்கர தடுப்பு சட்டம் தொடர்பாக கடந்த உயிர்த்த ஞாயிறு தற்கொலைப்படை தாக்குதல் மூலம் படுகொலை செய்யப்பட்டு இன்றோடு 2 மாதங்கள் ஆகின்றன. ஆகவே அந்த தற்கொலைப்படை தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 3 அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே அது வரவேற்பக்கூடிய விடயம். எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும். அதே நேரத்திலே தென்பகுதியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே போன்ற தீவிரமான அமைப்புகள் இருக்கின்றன. ஆகவே அவற்றையும் தடை செய்வதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். முக்கியமாக பொதுபல சேனா, சிகள ராவிய ராவண பலையா போன்ற இந்த அமைப்புகள் கடந்த பல வருட காலமாக தெற்கிலே வடக்கிலே பல்வேறுபட்ட இனக்கலவரங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அப்பாவி சிறுபான்மை மக்களின் சொத்துக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தென்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இனவாத அமைப்புகளை தடை செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுவாக இந்த அரசியல் கலாச்சாரத்துக்குள்ளே தீவிரவாதம் புகுந்திருக்கின்றது. ஆகவே இந்த தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த தீவிரவாதத்துக்கு பின்னாலே இவர்களுக்கு பணம், இவர்களுக்கு வாகன வசதிகள் போன்றவை செய்து கொடுக்கப்படுகின்றன. ஆகவே இந்த தீவிரவாதம் உருவாகுவதற்கு முக்கியமாக இனவாதம், மதவாதம் அதனுடைய உச்சகட்டம்தான் இந்த அடிப்படைவாதம் உருவாகிறது. அதே மாதிரி அடிப்படைவாதத்தினுடைய உச்சகட்டம் பயங்கரவாதமாக மாறுகின்றது. ஆகவே இந்த நிலைமைகள் தொடர்பாக அரசாங்கம் ஆராய வேண்டும். இவர்களை வெறுமனவே தடை செய்வதன் ஊடாக இதை நிறுத்த முடியாது. அடிப்படையில் இந்த அரசாங்கம் இந்த இனவாத அமைப்புகளை தடை செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது இதுக்கு அப்பால் அரச பயங்கரவாதம், இந்த நாட்டிலே அரச பயங்கரவாத நடவடிக்கை காரணமாக பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரச பயங்கரவாதத்தின் மூலம் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கை அரசாங்கமும் ஐநா மனித உரிமை பேரவையில் இணக்கம் தெரிவித்த விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். முக்கியமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். அதேபோல் அரசும் ஐநா மனித உரிமை பேரவையும் இணங்கிய விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒன்று கலப்பு விசாரணையும் இன்று இல்லை, சர்வதேச விசாரணையும் இல்லை, உள்நாட்டு விசாரணையும் இல்லை. ஆகவே அரச பயங்கரவாதத்தின் மூலம் படுகொலை செய்யப்படுகிறவர்கள் எந்த நீதிமன்றத்திலே எந்த நாட்டிலே போய் இந்த நீதியை கேட்க முடியும் என்ற ஒரு பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றன.
கௌரவ உறுப்பினர்
இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகள் எடுத்துக்கொண்டால் நேற்றைய தினம் நான் மகேசன் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளினுடைய விடுதலைக்காக 2015 ஜனாதிபதி பிரதமர் அவர்களும் வழங்கிய வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக இந்த வழக்குகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே அதுக்கான ஒரு விசேட நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த விசேட நீதிமன்றம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு 4 வருடங்கள் கடந்திருக்கிறது. இந்த 4 வருட காலத்திலே ஒரு அரசியல் கைதியை விடுதலை செய்ய முடிந்ததா? அந்த விசேட நீதிமன்றம் இன்றைக்கு செயல்படுகிறதா? அந்த விசேட நீதிமன்றத்துக்கான ஒரு நீதிபதி அங்கே இருக்கிறாரா என்று கேட்டால் எதுவுமே இல்லை. ஆகவே அந்த அரசியல் கைதிகள் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு எந்த விதமான அவர்களுடைய வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக தவணைக்கு மேல் தவணைகள்
வேண்டுமென்று
அது இழுத்தடிக்கப்படுகின்றது. இதுக்கு அப்பால் அந்த சிறைச்சாலை மதிலில் எழுதப்பட்டிருக்கிறது கைதிகளும் மனிதர்கள் என்று. ஆனால் அங்கே மனிதர்களாகவோ மனிதாபிமானமோ நடத்தப்படுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. அவ்வளவு தூரத்துக்கு அந்த கைதிகள் சுயநிலை மீட்டிருக்கிறவர்களை கூட வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்வதற்கு அங்கே போலீஸ் பாதுகாப்பு குற்றம் சுமத்தப்படுகின்றது. ஆகவே அரசாங்கம் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டி இவர்களுக்கான இந்த சட்டம் மூலத்தால் தடுக்கிறது மட்டுமல்ல, இந்த பிரச்சனைகளுக்கான
நன்றி. மீலங்கர கௌரவ அருந்திக பெர்னாண்டோ மந்திரித்துமா
கௌரவ சபாபத்துமணி மீட மாசத்தேக்கட பெற மீராட்டி அதி வச்ச ஏ மகா வியசனத்தை இக்கலாம் விபத்துல பத்திச்ச ஆதரணீய ஜனதாவ ஏ வகையும் அது வினகொட்ட மியகிய சகா ஏ துவால் லெவலத்தின் சீலும் ஜனதாவ சிஹிபாத் கிரீம ஜாத்தியா கிரட்டக்கடியேட்ட அப்போ எத்துக்காம வக்கீம் ஹெட்டேட்ட அப்படி பிளிகாண்ணோம் அது இத்தாமத் கணகாட்டு கியான்னு மீட பெற கதாகிரபு திபல் ஜாதிக சந்தானி மந்திரி துபாத் மதுக்கரா மமஹி தண்ணி மே ஆண்டு எனக்கொட்ட உங்கதே தேவந்த வித்தியர் பலாபுருத்தியானிட்டியா தேவந்த வித்தியர் ரீகன்சிலேஷன் என கதாகலா சங்கியாவுக்கு என கதாகலா அதை வேணக்கொட்ட கிசிம ஜாதியகிட்ட கிசிம பிரதேசகிட்ட எம்னா கிசிம ஆகமிகிட்ட ஜாதிகிட்ட கிசிம பொருந்து ரஜேவிசின் இஷ்ட சித்தகல்ல தீர நேகரு சபாபத்துமணி அதை வேணக்கொட்ட தேவந்த நரக தத்தேகிட்ட மேரட்ட கினியில் தீனோம் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபத்துமா மீராட்டிய யுத்தே அவசான் கரல தவந்த சங்கர்தனை குதிரட்ட கலா அது தவந்த சங்கர்தனை நெகனிரட்ட கலா எதா கலா ஹெபை அது ஏ முகுத் நத்து அவசானே தி நவதவதாவக் மீராட்ட அவருத்தியக யுத்தேக்கு பாசே ஆய் த்ரஸ்தவாதே ஹிசோசவான தத்து டேவில தீனோ அப்படி கவதாவத் பலாபுரத்துன்னே மே பார்லிமேந்தோ துல த்ரஸ்தவாதி விளக்கி பல நவதவத நவத எய்கில் அப்படி பலாபுரத்துனே அது வேணக்கொட்ட அப்படி லஜ்ஜா கியான் அது மே த்ரஸ்தவாதேட்டு மே முஸ்லிம் மந்தவாதேட்டு த்ரஸ்தவாதேட்டு உடகடி தின சமார நாயக மிதன்டையில கதா கண்டுகொட்டு அப்படி பேணமா அப்படி இத்தனோ ஹரியடாரால் சிங்கள கீமனத்தினோ ஹுராகே அம்மகின் பேணஹனோ ஐயலாம் மெத்தன்ட அவில்ல மே கதா கண்ண சமார நாயகியோ கன பௌகிய காலமே தொருத்துரு ஆவே நிக்கான் நிமை மே ஹம முஸ்லிம் நாயகி கனம மேம தொருத்துரு ஆவினே ஹம முஸ்லிம் நாயகிக்கு நம் மேவா தெக்கல பட்டபந்துனே மே சமார முஸ்லிம் நாயகி நம் மேவா தெக்கல பட்டபந்தின் ஹேதுவ தமை மேவல மே மே போம்ப சித்தியா தெக்கல மதுவச்ச கருணு வனாத வில்லு சித்தியதி மதுவச்ச கருணு வனாத வில்லு சித்திய கரத்தி அப்படி மேவ கிவ்வா මම සංවර්ධන කමිටුවේ සභාපති වනාතු ඉල්ලුව සංවර්ධන කමිටුව කරද්දි අපි දැක්කා මුස්ලිම් ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසය ඒ කාලේ මුස්ලිම් ජනතාව හිටියා කරු සභාපතිතුමනි ඒ මුස්ලිම් ජනතාව දෙමළ ත්‍රස්තවාදී නෙලෙව්වා ඒක සුද්ධ කරලා මුස්ලිම් ජනතාව පදිංච කරනකොට ඒ වෙනුවෙන් අපි පෙනී හිටියා හැබැයි ඊට පස්සේ මොකද කරේ ඒ මුස්ලිම් ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසය ඒ සිලාවතුර ප්‍රදේශයේ ඒ මුස්ලිම් ජනතාව පදිංච කරනවා වෙනුවට එතන දවන්ත විදියට විල්පත්තුව සම්පූර්ණයෙන්ම විනාශ කරලා දවන්ත සංහාරයක් කළා ඒ වලින් තමයි මේ රිෂාඩ් බතුද්දී නමතුමාලගේ නම් මේ විදියට විනාශ වුනේ ඊළඟට ගත්තාම දවන්ත විදියට දැන් ඔය කුරාණය ගැන කතා කරන්නේ අද කුරාණේ කිසිම තැනක කියලා නැහැ හොරගම් කරන්න කියලා කුරාණේ කිසිම තැනක කියලා නැහැ හොරගම් කරලා සල්ලියම්ම කරන්න කියලා හැබැයි හොරගම් කළා දවෙන්ට විදියට මේ රටේ තියෙන මේ සමහර භෝග ගත්තාම ඒ භෝග වලට country of origin කියන සර්ටිෆිකේට් එක ගහලා ගම්මිරිස් වලට පුවක් වලට මේ රටේ නිෂ්පාදනය කරේට මේ බදුසාන අරගෙන ඒවා ඉන්දියාවට වගේ රටවල් වලට ඇරලා කෝටි ගණන් හම්බ කරනවා හොරගම් කරලා ඒ හොරගම් කරපුවා ඒව කුරාණේ නේ කුරාණේ හොරගම් කරන්න කියලා නේ ඒ වලින් තමයි මේ නම් එළියට ආවේ ඒ වලින් තමයි පුවක් ටික මේ රටේ පුවක් ටික හැටියට පෙන්නනවා මැලේසියාව ඉන්දුනීසියාවේ පුවක් country of origin කියන එක ගහනවා යවනවා ඊළඟට ගත්තාම ගම්මිරිස් ටිකට ඒක කරනවා ඒ වලින් කෝටි ගණන් හම්බ කරනවා වරායෙන් හම්බ කරනවා ඉන්ඩස්ට්‍රීස් මිනිස්ට්‍රි එකේ තියෙන දේවල් වලින් හම්බ කරලා ඒ නම් එළියට එනකොට තමයි මේ ඒ අය ගැන මිනිස්සුන්ට තියෙන මේ අප්‍රසාදය වැඩි වුනේ මේ ත්‍රස්තවාදී සමහරක් අය අල්ලගත්තාම ත්‍රස්තවාදීන් අල්ලගත්තාම ඒ ත්‍රස්තවාදීන්ගේ නම් එක්කලා ඒගොල්ලන්ගේ නම් ඈඳෙනකොට ඒක හින්දා තමයි මිනිස්සුන්ට මේ තරහා ඇති වුනේ ඒ වගේම තමයි ડોක්ටර් දැන් අර දොස්තර මහත්තයා ගැන කතා කරනවා ඒ දොස්තර මහත්තයා කරපු දේවල් විද්‍යාත්මක හොයන්න ඒක ප්‍රශ්නයක් නැහැ හැබැයි එයාට පත්වීම දුන්න හැටි එහා එක්සත් ජාතික පක්ෂයේ ලයිස්තුවේ ඊළඟට කුරුණෑගල ඉන්න කෙනා කුරුණෑගල ඉස්සරකේ ඡන්ද ඉල්ලලා ඊළඟට ලයිස්තුවේ ඉන්නේ එයා එයා හරිනම් එයාට එහෙම රාජ්‍ය සේවයේ නවතවතාවක් පත්වීමක් දෙන්න බෑ. හැබැයි ඒ රාජ්‍ය සේවයේ නවතවතාවක් පත්වීම දෙන්නේ කොහොමද? සම්පූර්ණම ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව උල්ලංඝනය කරලා කැබිනට් පත්‍රිකාවක් දාලා එතුමාට පත්වීම දෙනවා. ඒක තමයි විශ්වාසය පිළිබඳ ප්‍රශ්නේ. ගරු
මන්ත්‍රීතුමාට විනාඩියක් තියෙනවා ඔබතුමා.
ගරු සභාපතිතුමනි මෙතන තියෙන විශ්වාසය පිළිබඳ ප්‍රශ්නේ. අද වෙනකොට මේ ආණ්ඩුව මේ අහිංසක ජනතාවට වෙච්ච ව්‍යසනයත් එක්කලා මේ පරීක්ෂණ සම්බන්ධයෙන් මිනිස්සු ඉන්න පුදුම කලකිරීමකින් විශේෂව කතෝලික ජනතාව තමුන්නාන්සලා බලපෑම් කරනවා හිස්පුල්ලා මන්ත්‍රීතුමා මම දැක්කා බලපෑමක් කරනවා මේ රටේ මිනිස්සුන්ට ලෝකෙ වැඩියෙන් ඉන්නේ මුස්ලිම් ජාතිකයෝ කියලා ඒකත් වැරදි ලෝකෙ වැඩියෙන් ඉන්නේ කතෝලික ආගම හදාන මිනිස්සු හැබැයි එහෙම කියලා අපි බලපෑම් කරන්නේ නේ අපි කියන්නේ සාධාරණීකරණය ඒ සාධාරණ කරේ නැත්නම් අපි සියලුම කතෝලික ජනතාව වෙනුවෙන් පාරට බහිනවා. ඒ වගේම තමයි කරු සභාපතිතුමනි. තව එකක් කියන්න ඕනේ මේ තේරීම්කාරක සභාව. තේරීම්කාරක සභාවේ කවුද මේ ප්‍රශ්න අහන්නේ? තේරීම්කාරක සභාවේ රවුෆගෙන් ප්‍රශ්න අහනවා මේ රාජ්‍ය නිලධාරියන්ලා. මේකද බලාපොරොත්තු වෙන්නේ? අනිත් එක තමයි තේරීම්කාරක සභාවේ මේ රටේ තමුන්නාන්සලගේ අන්ත හොරු ටික එකතු වෙලා එක එතන ඉඳගෙන රාජ්‍ය නිලධාරින්ගෙන් මේක ප්‍රශ්න අහනවා.
ගරු මන්ත්‍රීතුමා
මම ඉවර කරනවා එක විනාඩියක් දෙන්න කරු සවස්තුනි අපි කියන්නේ මේකයි අපි කියන්නේ මේ රජය අද වෙනකොට දවැන්ත විදියට සියලුම ජනතාව රවට්ටලා තියෙනවා මේ රට බලයටපත් කරපු තමුන්නාන්සලා බලයටපත් කරපු සියලුම ජනතාව රවට්ටලා එහෙන් අද මුස්ලිම් ජනතාවත් අමාරුවට රැටලා තියෙනවා මේ රජයේ වැඩ පිළිවෙලත් එක්කලා මේ සම්පූර්ණයෙන්ම වග කියන්නට ඕන මේ රටේ ජනාධිපතිවරයා සාගමැතිවරයා මේ රටේ ලොකු මංකොල්ලෙක් ආව මහ බැංකුවේ මංකොල්ලෙක් ආපු එක අගමැතිවරයා මේ සිද්ධිය සම්බන්ධයෙන් ජනාධිපතිවරයා නම් මේ දෙදෙනාම මම හිතන්නේ මේ රටට ලොකුම විනාශය කරපු නායකයෝ දෙන්න හැටියට ඉතිහාසගත වෙලා තියෙනවා ඒක කියමින් මගේ වචන සල්පයක් අවසන් කරනවා
ඕකේ බොහොම ස්තුතියි මීළඟට ගරු ආනන්ද අලුත්ගමගේ මන්ත්‍රීතුමා විනාඩි 3යි ඔබතුමාට
ගරු සභාපතිතුමනි සතුට වෙනවා විනාඩි 3ක් කරේ ලබා දීම බල මොකද උදේ ඉඳලා අපි හවස් වෙනකල් පාර්ලිමේන්තුවේ ඉඳලා අන්තිමේට කුගේම කාලේ කපලා අපිට ඔක්කොම එකතු වෙලා ඒ නිසා මම කනගාටුව ප්‍රකාශ කරනවා ඒ පිළිබඳව මම විශේෂයෙන්ම සදාහන් කළ යුතු දෙනවා උදේ ඉඳලා මේ සියලු කතාවල් වලට සවන් දීපු මන්ත්‍රීවරයෙක් හැටියට මම දැකපු දෙයක් තමයි මේ එක්සත් ජාතික පක්ෂයේ ආණ්ඩු පක්ෂයේ ඉන්න මන්ත්‍රීවරුන්ගේ මේ අඳෝනාව අහපුවම මම හිතන්නේ තමුන්නාන්සේලා මහා බලාපොරොත්තුවක් තියන අපිත් බලාපොරොත්තුවක් තියන මේ ආණ්ඩු පිහිටෙව්වේ අද මරික්කාර මන්ත්‍රීතුමා මේකේ හලපු කඳුළු ටික දැක්කහම එතුමා කියනවා මේ ආණ්ඩුවට කොන්දපණ නැහැ, මේ ආණ්ඩුව තීන්දුව ගන්න දන්නේ නැහැ, මේ ආණ්ඩුව මේ විදිහට ඉස්සරහට ගියොත් අපි තීන්දුවක් ගන්නවා කියලා. ඇත්තෙන්ම ඒ தත්වෙට පත්වෙයි කියන විශ්වාසය අපි තුල කලින් දැනුණා. ඒක තමයි අපි එක්සත් ජාතික පක්ෂය අත්හැරලා මේ විපක්ෂයේ වාඩි වුණේ අපි ඒක කලින් දැකපු නිසා. මේ ප්‍රහාර මේ පාස්කු ප්‍රහාරේ විතරක් නෙවෙයි මේ රටේ තව මොන ප්‍රහාරේ පත් උනත් මේ ආණ්ඩුවට මෙව රකින්න බෑ. මොකද ජනාධිපතිවරයා එක පැත්තක, අගමැතිවරයා තව පැත්තක, ඇමතිවරු තව පැත්තක. දැන් අද උදේ අපේ කණ්ඩායම් රැස්වීම තිබ්බා. කණ්ඩායම් රැස්වීමේදී සියලු මන්ත්‍රීවරුන් බලය පැවරුවා මහින්ද රාජපක්ෂ හිටපු ජනාධිපතිතුමාට එන ජනාධිපති අපේක්ෂකයා නම් කරන්න සියලු දෙනා එකඟතාවයෙන් වැඩ කරන්න අපි පොරොන්දු වුණා. අද මෛත්‍රී ජනාධිපතිතුමා එක පැත්තක, අගමැතිවරයා කියනවා මගෙන් අහන්න නැතුව ජනාධිපති කවුද කියලා කියන්න එපා කියලා තලතා මැතිනේ කියනවා. අපි මොනවා කිව්වත් තමුන්නාංශික කතාවල අපිට වඩා අද පත්තරේ මුල් පිටුවල තියෙනවා. අපි කියන සජිත් මැතිතුමා කියනවා, අරෙන් අජිත් වි පෙර මැතිතුමා කියනවා තමුන්නාංශි අවුරුදු 25ක් හිටියා ඇති තමුන්නාංශයේ ගෙදර යන්න අපිට දෙන්න සජිත් මැතිතුමත් එක්ක මේ ගමන යන්න කියලා. සජිත් මැතිතුමාට දෙන්නෙත් නැහැ. ඒ වගේම කිරියල් ළමතුමාට දෙන්නෙත් ඔබතුමාට දෙන්නොත් අපි කැමැති මොන වුණත් කමන්න මහනෝදිස්සිකේ මන්ත්‍රීවරයෙක් කින්දා ඔබතුමා අපිට නොමිනිසෙන් දීලා අපි පාර්ලිමේන්තුවට ආවා. තමුන්නාංශයට දෙනවා නම් අපි කොහොම හරි කැමති වෙනවා, හොරෙන් හරි ඡන්දයක් ගහන්නත් බලාපොරොත්තු වෙනවා. ඉතින් එතකොට ජම්පික රණවක මෙහෙන් මම දැක්ක පත්තරේ තියෙන කෝටි 10ක් ලෑස්ති කරගෙන එතුමා යනවලු මේ අපේක්ෂකත්වය. අපේ කිසි දෙයක් නැහැ. අද ජනාධිපතිවරයාට නායකත්වයක් නැහැ, කණ්ඩායමක් නැහැ, අගමැතිවරයාට නායකත්වයක් නැහැ, කණ්ඩායමක් නැහැ. ඇමතිවරු හිහී කඩ ගිහිල්ලා එනිසා අද මේ ශ්‍රී ලංකා දීපේ එක නායකත්වයේ තියෙන මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ නායකත්වය අද විපක්ෂයේ සියලු දෙනා එකතු වෙලා එතුමාගේ හඬට සවන් දෙනවා. එතුමා තමයි මේ රටට නායකත්වයට සුදුසු කෙනා කියන එක අද විපක්ෂයේ කට්ටිය නෙවෙයි ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරු අපිත් එක්ක කතා කරනවා. මෙතුමට නායකත්වය රටේ දිය යුතුයි, නැත්නම් මේ රට අරාජික වෙනවා කියලා. ඒක නිසා අපි මම හෘද සාක්ෂියට එකඟව තමුන්නාසලත් එක්ක ඉන්න විපක්ෂේ වාඩි වෙලා ඉන්න එක මම බොහොම සතුටු වෙනවා. මොකද මට අද උතන එහා පැත්තේ වාඩි වෙලා හිටියා නම් මම එළියට ගිහිල්ලා පැත්තකට වෙලා ඉන්නව මිසක්කා මට හෘද සාක්ෂියට එකඟව තමුන්නාසලත් එක්ක එකතු වෙන්න බෑ. අද එක එක ජාතිවාදීන්ට, කල්ලිවාදීන්ට, එක තමන්ගේ ජාතියට වෙනම පක්ක හදාගෙන ආපු මිනිස්සුන්ට මේකේ ආධිපත්‍ය පතුරන්න ගිහිල්ලා තමයි මේ රටට මේ විනාශය ඇති වෙලා තියෙන්නේ. මම ගරු සභාපතිතුමනි යෝජනා කරනවා මේ ජාතිවාදී පක්ෂ ඔක්කොම තහනම් කරලා දාලා ආයේ 112 මාරේ ප්‍රතිශතයට
පාර්ලිමේන්තුව අවසන් කරන්න
තෝරන්නේ අවස්ථාව ලබා දෙන සිල්ලා තියෙන තමුන්නාසිර කාලේ දීන් පිළිබඳව නවතත් සිසුදන්ත වෙනවා නේද?
බොහොම සූදී ගරු මන්ත්‍රීතුමා. මේ ළඟට න්‍යාය පත්‍රයේ යෝජනා අංක 1 සභාව එකඟද?